மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஞாயிறு ஆராதனை புதிய ஆலயத்தின் 10 மணிக்கு நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 0121-274-9856. நன்றி, வணக்கம்.
மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் கடந்த மாதம் எல்லாம் உங்களை நடத்தினதற்காக தேவனை துதிக்கணும். ஆண்டவர் கடந்து வந்த பாதையில கூட இந்த நடத்தினார் இல்ல, ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லணும். உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் உங்களை நடத்துவார். தேவன் வாக்கு கொடுக்கிறதை அது எனக்கு என்று விசுவாசித்து ஜெபித்தால் அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களோடு கர்த்தர் பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 16:33 காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் என்ன சொல்றாருனா, என் மகனே மகளே, காரியத்தை நான் சித்திக்க பண்ணுவேன். அதுதான் வாக்கு தத்துவம். காரிய சித்தி கர்த்தரால் உனக்கு வரும். நிறைய பேருடைய உள்ளத்துல என்ன துக்கம்னு சொன்னா, வாய்க்கவே மாட்டேங்குது. வேலைக்காக எத்தனை வருஷமா பிரயாசப்பட்டு, எத்தனை அப்ளிகேஷன் போட்டு, எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் வாய்க்க மாட்டேங்குது. வர மாதிரி இருக்கிறது வாய்க்க மாட்டேங்குது. காரியம் வாய்க்கலன்னா ஒரு சோர்வு. திருமண காரிய பிள்ளைகளுக்காக எத்தனை முயற்சி எடுத்து, எத்தனை பிரயாசம் எடுத்து, எத்தனை இடத்திற்கு அலைந்து திரிந்தோம், திருமண காரியம் வாய்க்க மாட்டேங்குது. ஒரு பிசினஸுக்காக ஒரு இங்க ஆரம்பிச்சிடலாமா அங்க ஆரம்பிச்சிடலாமா இடம் தேடி அலைகிறோம், பிசினஸுக்கு காரியம் வாய்க்கவே மாட்டேங்குது. எத்தனை வருஷமா பிரயாசப்படுறோம், முயற்சி எடுக்கிறோம், எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு, ஒரு தடை வந்துடுது. நடக்கிற மாதிரி இருக்கிறது வாய்க்க மாட்டேங்குது, காரியம் வாய்க்கவில்லை. கர்ப்பத்தின் ஆசீர்வாதம், அதுக்காக எத்தனை பிரயாசம், எத்தனை டாக்டர், எத்தனை முயற்சி, வாய்க்க மாட்டேங்குது. ஒரு கரு உண்டானாலும் அது கலைந்து போயிருது, அது பிறக்கிறதுக்குள்ள அழிஞ்சு போயிருது, வாய்க்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட நிறைய பேர் இருக்கிறீங்க தானே. உங்களோட ஆண்டவர் பேசுகிறார், என் மகனே மகளே, நீ சோர்ந்து போகாத, காரிய சித்தி கர்த்தரால் வரும். நான் அதை உனக்கு சித்திக்க பண்ணுவேன். உன்னுடைய வேலை காரியத்தை சித்திக்க பண்ணுவேன், உன்னுடைய தொழில் காரியத்தை சித்திக்க பண்ணுவேன், பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை சித்திக்க பண்ணுவேன், கற்பத்தின் ஆசீர்வாதத்தை நான் வாய்க்க பண்ணி சித்திக்க பண்ணுவேன். என்ன காரியம், எதுக்காக முயற்சி எடுத்து வாய்க்கல நீ கலங்குறீங்க, அதை ஆண்டவர் சித்திக்க பண்ணுவேன்னு சொல்றார். இந்த அற்புதம் உடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க விசுவாசித்தா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது, என்னோடுதான் ஆண்டவர் பேசுகிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன்னு நீங்க ஜெபித்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை வாழ்க்கையில பலிக்கணும், அவர் காரிய சித்திக்கணும்னா என்ன செய்யணும்? வேத புஸ்தகத்துல சிலருடைய வாழ்க்கையை நீங்க கவனித்து பார்க்கும்போது, இவனுடைய காரியத்தை ஆண்டவர் சித்திக்க பண்ணினார் அப்படின்னு சிலரை பற்றி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால் ஆண்டவர் அவனுடைய காரியத்தை சித்திக்க பண்ணினார்? நம்முடைய வாழ்க்கையை சித்திக்கணும், காரியம் வாய்க்கணுமான என்ன செய்யணும்? வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 39:2-3 நீங்கள் வாசிக்கும் போது, யோசேப்பு என்கிற ஒரு அருமையான வாலிபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. அந்த யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு அடிமையை கொண்டு போகப்பட்டார், அபாண்டமான பழி சுமத்தப்பட்டார், அப்புறம் எகிப்து தேசக்கே பிரதம மந்திரியா உயர்த்தப்பட்டார் என்பதெல்லாம் என்ன வசனம் சொல்லுது? ஆதியாகமம் 39:2-3 கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனுடைய எஜமான் கண்டான். அவன் ஒரு எகிப்தியன், கர்த்தரை பற்றி அவனுக்கு தெரியாது. ஆனா இந்த யோசேப்பு கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து ஜெபிக்கிறதையும் வேண்டிக் கொள்ளுகிறதையும், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறதையும் அவன் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறான். இவன் செய்யறதெல்லாம் வாய்க்கிறது, இவன்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தாலும் ஜெயமாகிறது, எதுவுமே தோல்வி அடைவதில்லை, நஷ்டம் அடைவதில்லை, எல்லாம் லாபமாகிறது. அப்ப இந்த யோசேப் என்கிற வாலிபனுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது. அவன் என்ன செய்தாலும் அந்த காரியம் எல்லாம் சித்தி பெறுகிறது, வாய்க்கிறது எப்படி என்று சொல்லி அந்த எஜமான் கவனிக்கிறான். அப்ப அவன் அறிந்து கொள்ளுகிறான், இந்த யோசேப்பு மற்றவர்களை போல அல்ல, எல்லாரும் ஒவ்வொரு கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, இவன் ஒரு கடவுளை நம்புகிறான், அந்த கடவுள் இவனோடு இருக்கிறார் என்பதையும் அவன் நம்புகிறான். இந்த யோசேப்பு நம்புகிற கடவுள் இவனோடு கூட இருக்கிறார், அவன் கர்த்தர் என்று சொல்லுகிறான். அந்த கர்த்தர் இவனோடு இருக்கிறதுனால இவன் செய்யறதெல்லாம் வாய்க்கிறது என்பதை எஜமான் கண்டுபிடித்தான். அதனால எல்லா பொறுப்புகளையும் கையில கொடுத்தான். நீ செய்யறதெல்லாம் வாய்க்குது, அதனால எல்லா பொறுப்பையும் நீயே எடுத்து எனக்கு நடத்தி கொடு என்பதாக எஜமான் சகல பொறுப்புகளை கொடுத்தான் என்பதை வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் செய்வதை எல்லாம் வாய்க்க பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்போ யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால காரியம் வாய்த்தது. அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரா? உங்க காரியம் வாய்க்கணும் தானே, பிரயாசப்படுறீங்க, முயற்சி எடுக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஜபெல்லாம் பண்றீங்க, சர்ச்சுக்கெல்லாம் போறீங்க, காணிக்கெல்லாம் கொடுக்கறீங்க, அதெல்லாம் சரி, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? அதுதான் கேள்வி. அவர் எங்க இருக்கிறாரு? உங்க கூட, உங்களுக்குள் இருக்கிறாரா? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்பு மேல அபண்டமா ஒரு பழி சுமத்தி, அவன் மீது செய்யாத குற்றத்தை சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. அந்த ஜெயில கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான்னு வசனம் சொல்லுது. அந்த ஜெயிலுக்குள்ள ஆண்டவர் போயிட்டாரு, யோசேப்பு எங்க இருக்கிறான், அங்கதான் நான் இருப்பேன், அவன் கூட இருந்தா. அந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதா? யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்குள்ள உங்களோட இயேசு இருக்கிறாரா? இயேசு என்ன எதிர்பார்க்கிறார்? உனக்குள்ள நான் வரணும், உன் வாழ்க்கைக்குள்ள வரணும். வந்துட்டா நம்முடைய லைஃப் சேஞ்ச் ஆயிரும், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாயிரும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துடும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அதனால்தான் பாருங்க, அவன் பாவத்துக்கு விலகி ஓடுகிறான். எதனால? அவனோடு கூட கர்த்தர் இருந்ததுனால. அப்ப ஆண்டவர் உங்க கூட இருந்தா உங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அந்த அனுபவத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? அப்படி இல்லாட்டா, இயேசுவே என் உள்ளத்துல நீங்க வரணும், என் வாழ்க்கைக்குள்ள நீங்க வரணும், நீர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணணும். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீ மனம் திரும்பினாதான் உனக்குள்ள வர முடியும். உன் இருதயத்துல பெருமை இருக்கு, பொறாம இருக்கு, எரிச்சல் இருக்கு, கோபம் இருக்குது, பண ஆசை இருக்குது, இச்சைகள் இருக்குது. உலக மக்களை போலதான் நீ நடந்து இதெல்லாம் தப்பு இல்லைன்னு நினைக்கிற. ஆனா நான் வந்து அப்படிப்பட்ட இருதயத்துல வாசம் பண்ண முடியாது. வெளியிலிருந்து உன்னை நேசிக்கிறேன், அன்பு காட்டுகிறேன், ஆனா உனக்குள்ள வந்து வாசம் பண்ணணுமானா உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பணும். அப்ப நான் உனக்குள்ளே வருவேன், உன் இருதயத்தை நானே கழுவி பரிசுத்தமாக்கி உனக்குள்ள இந்த வாசம் பண்ணுவேன். இதுதான் ஆண்டவுடைய வசனத்தினுடைய சாராம்சம், அர்த்தம். என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு நீங்க வேணும், நீங்க வெளியில நிக்க கூடாது, நான் உங்களை நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனா எனக்குள்ள வந்து நீங்க வாசம் பண்ணணும்னு உங்களை ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையை மாறிவிட்டாரு. அப்ப அவர் எனக்குள்ள வந்த பிறகுதான் என் வாழ்க்கையில நிறைய காரியத்துல மாற்றம், ஆசீர்வாதம். அப்போ உங்களுக்குள் இயேசு இருக்கிறாரா? நீங்க அவரை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, எல்லாம் சரிதான். உங்களுக்குள் இயேசு இருக்கிறாரா? உங்களோடு அவர் இருக்கிறாரா? யோசேப்புக்குள்ள ஆண்டவர் இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருந்தா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க வெறும் அந்த ஆசீர்வாதத்துக்கு மட்டும் அவரை நம்பி ஜெபிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனா அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கல. தேவை வந்தா மட்டும் பக்தியை ஜெபிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனா உங்களுக்குள்ள ஒரு வாசம் பண்ணுகிற அனுபவம் இல்லைல்ல, அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். உங்களோடு கூட வந்து வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். உங்களுடைய இருதயத்தில் ஒரு வாசம் பண்ணுகிறாரா? இந்த இருதயத்தை சோதித்து பாருங்கள் என்று பவுலப்போஸ்தல நிருபத்தில் எழுதுகிறார். அப்ப உங்களுடைய உள்ளத்தை சோதிச்சு பாருங்க, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா நீ சொல்லி அவரை வைத்துக் கொண்டா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் என்று ஒரு நாள் அனுபவத்தோடு முடிந்து விடுவது இல்லை. தினந்தோறும் தேடணும், அவருடைய ஆலோசனைகளை தேடணும், அவருடைய வல்லமையை நம்ம தேடணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எப்படி தேடுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஜபத்தில, இந்த வேத வாசிப்புல. அவர் எப்படிப்பட்டவர், வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய அற்புதங்கள் எப்படிப்பட்டது, அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டது என்பதை வேத புஸ்தகத்துல தான் தெளிவா எழுதியிருக்கு. அப்ப அவரை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, ஜபத்துல அவரை தேடுவது. அவருடைய சமூகத்துல காத்திருந்து நம்ம ஜபிக்கும் போது, ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்தப்படுவார். அப்போ அந்த ரெண்டு காரியம் உடைய வாழ்க்கையில அவசியம். கர்த்தரை தேடுவதற்கு அனுதினமும் அவருடைய முகத்தை தேடணுமா? ரெண்டு நாளாகவும் 7:14 ஆண்டவரே சொல்றாரு, என் முகத்தை நீங்கள் தேடினால், நீங்க ஜபம் பண்ணி என் முகத்தை தேடினால் நான் உடைய பாவத்தெல்லாம் மன்னித்து சேமத்தை தருவேன் சொல்றார். முழு இருதயத்தோடு என்னை தேடினால், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீங்க, நான் உங்களுக்கு காணப்படுவேன் வாக்கு கூட திறக்கிறார். ஆண்டவரை முழு இருதயத்தோடு நீங்க தேடணும், அப்போ காரியம் வாய்க்கும். அப்ப மனம் திறந்து அவருடைய பேசணும், அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். இதுதான் நம்முடைய பழக்கமாய் மாற்றி கொண்டீங்கன்னா அவர் அழகாய் உங்களை காரியத்தை சித்திக்க பண்ணுவார். அப்ப நீங்க கர்த்தரை தேடினால், அப்ப நீங்க தேடணும், வேத வசனத்தை தியானித்து 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 நீங்க ஜெபிக்கணும். அப்ப வசனத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜெபத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப உங்களுடைய காரியம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அனுதின அனுபவமாக அது மாறணும். அப்ப நீங்க பாருங்க, செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் வாய்க்க பண்ணி உங்களை மகிழ பண்ணுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வாதத்தை நடத்துவார். கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அதன்படி வாழ ஒப்பு கொடுங்க, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப காரிய சித்தி கர்த்தரால் வரும். உங்களை அர்ப்பணித்துக் கொள்றீங்களா? இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே நம்முடைய கண்களை மூடி, தகப்பனே, நீர் என்னோடு எங்களோடு பேசுகிற அன்பிற்காக ஸ்தோத்திரப்பா. நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். காரிய சித்தி கத்தரால் வரும் என்று சொன்னீங்களே. நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், சித்திக்க பண்ணுகிற தேவன். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிசினஸ்ல, என்னுடைய வேலையில, என் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்துல, என் ஊழிய காரியத்துல, இந்த மாதத்துல இந்த காரியங்களை நீர் வாய்க்க பண்ணணும். தடைகள் எல்லாம் விலகணும், காரியமெல்லாம் வாய்க்கணும். அந்த வாய்க்க பண்ணுவதற்கு என்ன உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்குள்ள வந்து என்னோடு வாசம் பண்ணணும். யோசிப்போடு இருந்ததை போல எனக்குள் வந்து என்னோடு தங்கி இருக்கேன் ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவி எனக்குள் வந்து வாசம் பண்ணும். நீர் எனக்கு வேண்டும். நீங்க என்னோடு கூட இருந்தால் தான் காரியம் வாய்க்கும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வசனத்திலே தியானமாய் இருக்கவும், வசனத்தின்படி நடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வெறுமனை வாசிக்கிறவனாக அல்ல, அதன்படி செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வேத வசனம் என் வாழ்க்கையில என்னோடு பேசட்டும், இடைப்படட்டும், என்னை பரிசுத்தப்படுத்தட்டும். உம்முடைய சித்தத்தின்படி, வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என் காரியத்தை சித்திக்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்கு அன்றுவரை என் தாலந்துகளை நான் பயன்படுத்தணும். எல்லாமே உமக்குரியது. உம்முடைய ராஜ்யத்தை கட்டவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், திரளான மக்கள் ரட்சிக்கப்படவும், அதற்கு பயன்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதற்கு நான் தியாகத்தோடு கூட அர்ப்பணித்துக் கொள்கிறேன். நீர் என்னுடையதை பயன்படுத்திக் கொள்ளும். என்னை முற்றிலுமாய் அதற்காக அர்ப்பணித்துக் கொள்கிறேன். அன்றுவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இன்றைக்கு ஒரு அடையாளத்தை அவள் பார்க்கும்படி செய்து காரிய சித்தி கத்தரால் வரும் என்பதை விளங்க பண்ணும். சித்திக்க பண்ணி ஆசீர்வதித்து அவளை மேன்மைப்படுத்தும். தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டார், அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டார். இன்றிலிருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க. நீங்க தானே அந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி, காரிய சித்தி எனக்கு கத்தரால் வரும், இந்த காரியத்துல என் காரியத்தை கத்தர் சித்திக்க பண்ணுவார். தினம் அப்படி துதித்து நீங்க ஜெபிக்க 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 அற்புதங்கள் நடப்பதை காண்பீங்க. விசுவாசிங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.
காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை, கர்த்த தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் அடைவதில்லை, கர்த்த தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய காத்திரு. நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை உனக்கு தருகிறார். நன்மை செய்ய காத்திருப்பே, பொறுத்திருப்பே, அமர்ந்திருப்பே, அவர் மேல் நம்பிக்கை வைப்பே, காரியம் வாய்க்கும். காத்திருப்பேன், காத்திருப்பே, அவர் பாதம் அமர்ந்திருப்பே. சொற்படி கேட்டு நடக்கணும் இயேசுவுக்காக.